நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி எஸ்ராவின் புத்தகம் 3 அதிகாரம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்ராவின் புத்தகம் 3 அதிகாரத்தை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அடிமைகளாகவும் அகதிகளாகவும் பாபிலோன் வரை சென்றவர்கள் விடுதலை பெற்றவர்களாக வீடு திரும்பினார்கள், வந்து குடியேறினார்கள் என்று 3 அதிகாரம் துவங்குகின்றது. குடியேறிய பின்னர் 7வது மாதம் அனைவரும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் என்றும் அதே வசனம் கூறுகின்றது. 7வது மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமில் கூடினார்கள் என்று முதல் வசனம் தெரிவிக்கின்றது. அழைப்பு இன்றி, அறிவிப்பு இன்றி பற்பல இடங்களில் இருந்து வந்து எருசலேமில் கூடினார்கள். புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று கோரேஸ் அரசன் கூறியதை கேட்டவர்கள் அவர்களாகவே அவரவர் இடங்களில் இருந்து எருசலேமிற்கு புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவி எழுப்பியதினால் வந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும் பொழுது ஆலய கட்டுமான பணி கட்டாய பணியாக இருப்பது இல்லை. பிரதான ஆசாரியனான யெசுவாவும் மற்றும் ஆசாரியர்களும் ஜனங்களின் தலைவனான செருபாபேலும் அவனுடைய சகோதரர்களும் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்கு தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் என்பதை 2வது வசனம் தெரிவிக்கின்றது. 7வது மாதம் என்பது அவர்கள் கால அட்டவணையின்படி திஸ்ரி என்ற மாதமாகும். நமது நாட்காட்டியின்படி செப்டம்பர் அக்டோபர் மாதமாகும். லேவியராகம புத்தகத்தின்படி மிக முக்கியமான அனுசரிப்புகள் இடம்பெறும் மாதம் திஸ்ரி மாதமாகும். லேவியராகம புத்தகம் 23வது அதிகாரம் 23 முதல் 43 வசனங்கள் கூறுவது போன்று எக்காலம் ஊதும் பண்டிகை, பாவ நிவர்த்தி கூறும் பண்டிகை, கூடார பண்டிகை என்ற மிக முக்கிய நிகழ்ச்சிகள் இடம்பெறும் மாதம் 7வது மாதமாகும். பலிகள் செலுத்தப்படுவதற்கு பலிபீடம் அவசியப்பட்டது. ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக பலிபீடமே கட்டப்படுகின்றது. பலிபீடம் என்பது கர்த்தருக்கு முற்றும் கீழ்ப்படிவதை குறிக்கின்றது. ஆபிரகாம் அன்று புறப்பட்டு சென்ற இடமெல்லாம் முதலாவது கட்டியது பலிபீடமே ஆகும். முன்பு பலிபீடம் இருந்த அதே இடத்தில் பலிபீடம் அமைத்தார்கள் என்று 3வது வசனம் கூறுகின்றது. எழுதியிருக்கிறபடியே கூடார பண்டிகை அனுசரித்தார்கள் என்று 4வது வசனம் தெரிவிக்கின்றது. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் எங்கள் மூதாதையர்கள் கூடாரங்களில் தங்கினார்கள். நாங்களும் பாபிலோனில் இருந்து எருசலேம் வந்த வழியில் கூடாரங்களில் தங்கினோம் என்பதை தெரிவித்தார்கள். அவர்கள் கர்த்தர் மீதும் ஆலயத்தின் மீதும் கொண்ட அன்பும் ஆர்வமும் பண்டிகை மாதத்துடன் முடிந்துவிடவில்லை, நித்தமும் இருந்தது என்பதை 5வது வசனம் கூறுகின்றது. சாலமோன் கட்டிய அழகிய ஆலயம், உயரிய பலிபீடம் அனைத்தும் கிமு 586வது வருடம் நேபுகாத் நேச்சாரினால் அழிக்கப்பட்டது. அதன் பின்னர் சுமார் 50 வருடங்களுக்கு ஆலயம் பலிபீடம் இருந்த இடம் வெறிச்சோடி கிடந்தது. அந்த நீண்ட இடைவெளிக்கு பின்னர் எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் அதே இடத்தில் முதலாவதாக பலிபீடத்தை கட்டினார்கள். ஆலயமோ இன்னும் அமைக்கப்படவில்லை, ஆனால் ஆனந்தமோ குறையவே இல்லை. கட்டுகிறவர்களும் கட்டுமான பொருள்களும் இன்னும் தயார் செய்யப்படவில்லை. எனவே ஆலயமும் அஸ்திபாரம் காணவில்லை. ஆலயம் அஸ்திபாரம் காண்பதற்கு ஏற்ற அனைத்து ஆயத்தங்களும் 7வது வசனத்தில் இடம்பெறுகின்றது. சாலமோன் கட்டிய ஆலயத்திற்கு சுமார் 430 ஆண்டுகளுக்கு முன்னர் மரங்கள் எடுக்கப்பட்ட லீபனோன் என்ற வனத்தில் இருந்து இப்பொழுதும் ஆலய கட்டுமானத்திற்கு மரம் எடுக்கப்படுகின்றது என்பதை 7வது வசனம் கூறுகின்றது. அரசனின் ஆணையின்படி கட்டுமான பொருள்களை லீபனோன் வனத்தில் இருந்து வருவித்தார்கள். தீரு சீதோன் துறைமுகங்களில் இருந்து எருசலேமிற்கு மிக அருகில் சுமார் 40 மைல் தூரத்தில் இருந்த யோப்பா பட்டணத்தின் துறைமுகத்திற்கு மரங்களை தருவித்தார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2வது வருஷம் 2வது மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் பணியை ஆரம்பித்தார்கள் என்று 8வது வசனம் கூறுகின்றது. பலிபீடம் கட்டி 7 மாதங்கள் கடந்த பின்னர் ஆலய கட்டுமானம் இடம்பெறுகின்றது. 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள் என்று 8வது வசனம் கூறுகின்றது. எண்ணாகம புத்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி லேவியர் ஊழியம் செய்வதற்கு குறைந்தது 25 வயது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவீதின் நாட்களில் லேவியர்களின் தேவை அதிகமாக இருந்ததினால் தெரிந்தெடுக்கப்படும் வயது 25 இருந்து 20 தளர்த்தப்பட்டது என்பதை 1 நாளாகமப் புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம் கூறுகின்றது. நியமிக்கப்பட்ட இளைஞர்களான லேவியர்கள் ஒருமனப்பட்டு பணியில் நின்றார்கள் என்று 9வது வசனம் கூறுகின்றது. ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடும் நேரம் தாவீதின் கட்டளைகள் நினைக்கப்படும் நேரமாக இருந்தது. அனைத்தும் முறைப்படி நடந்தது என்று 10வது வசனம் கூறுகின்றது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகின்ற வேளையிலே இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படி வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிக்கைகளை ஊதுகிற ஆசாரியர்களையும் தாளங்களை கொட்டுகிற லேவியர்களையும் நிறுத்தினார்கள். அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்தார்கள், மாறி மாறி பாடினார்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் என்று 10, 11 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. பாடல் குழு 2 பிரிக்கப்பட்டு மாறி மாறி பாடினார்கள், அல்லது பிரதான ஆசாரியனும் பாடகர் குழுவுமாக மாறி மாறி பாடினார்கள். அவர்கள் பாடிய பாடல்கள் கர்த்தரை துதிக்கும் பாடல்களே ஆகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை நம்புகின்றவர்களுக்கு அவருடைய கிருபை என்றும் உண்டு என்று பாடினார்கள். 1 நாளாகமப் புத்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனத்தில் தாவீது அன்று பாடியது போன்று பாடினார்கள். எத்தனையோ வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் கண்டவர்கள் கர்த்தரை கோபிக்கவே இல்லை, கர்த்தரால் தங்களுக்கு வருத்தங்கள் வந்தன என்று கூறவும் இல்லை. தாங்கள் செய்த தவறுகளே தங்களுக்கு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொண்டு வந்தன என்பதை அறிந்து மனதார ஒப்புக்கொண்டு கர்த்தரிடம் அறிக்கை செய்து கர்த்தரின் மன்னிப்பை பெற்று கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை என்று சத்தமாக துதித்தார்கள். அவர்களின் துதியின் சத்தம் மகா கம்பீரமான சத்தம் என்று வசனம் கூறுகின்றது. அந்த துதியின் கூடுகையில் முதியவர்களும் இருந்தார்கள், இளைஞர்களும் இருந்தார்கள். சுமார் 52 வருடங்களுக்கு முன்னர் எருசலேம் தேவ ஆலயம் அழிக்கப்பட்டதை தங்கள் கண்களினால் கண்டவர்களும் இருந்தார்கள், பின்னால் பிறந்தவர்களும் இருந்தார்கள். ஆலய அஸ்திபாரம் இடம்பெற்ற வேளையிலே சாலமோன் கட்டிய ஆலயத்தை கண்டவர்கள் கண்ணீர் வடித்தார்கள், அதை காணாதவர்கள் கை தட்டினார்கள் என்பதை 12வது வசனம் கூறுகின்றது. அன்று சாலமோன் இட்ட அஸ்திபாரத்தில் விலை உயர்ந்த கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று யெருபாபேல் தலைமையில் காணும் ஆலயம் சாதாரண கற்களை கொண்டு அஸ்திவாரம் காண்கின்றது. சாலமோன் கட்டிய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டியும் ஊரீம் தும்மீம் என்பவைகளும் இருந்தன. யெருபாபேல் கட்டும் ஆலயத்தில் அவை ஒன்றுமே இல்லை. சாலமோன் அரசன் ஆலயம் கட்டிய வேளையில் அவர்கள் அடிமைகளாகவே இல்லை, அச்சத்துடன் ஆராதனைகளை நடத்தவும் இல்லை. யெருபாபேலின் நாட்களிலோ கப்பம் கட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். கட்டுமான பணிக்கு தடை வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அஸ்திவாரமும் இட்டார்கள். முந்தின ஆலயத்தையும் முந்தின நாட்களையும் கண்டவர்களுக்கு தற்பொழுது இடம் பெறுவது இதயத்தை கவரவில்லை. ஆனால் முதியவர்கள் முன்னர் கண்ட ஆலயத்துடன் யெருபாபேல் இன்று கட்டும் ஆலயத்தின் மகிமையை ஒப்பிடவே வேண்டாம் என்று ஆகாய் தீர்க்கதரிசி கூறுவதை ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:3-4 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. கடந்த காலத்தில் கண்ட மகிமையை விட நீங்கள் காணும் மகிமை அதிகமாகவே இருக்கும் என்று அதே 9:1 ஆகாய் கூறுகின்றார். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாமல் இருந்தது என்று 13 தெரிவிக்கின்றது. முதியவர்கள் அழுகின்றார்கள், இளைஞர்கள் மகிழ்கின்றார்கள். அழுகையின் சத்தம் எது, ஆனந்த குரல் எது என்று விளங்க முடியவில்லை. அவர்கள் இட்ட ஆரவாரத்தின் சத்தம் சமாரியா வரை கேட்டது என்று ஜோசிஃபஸ் கூறுகின்றார். வீடு திரும்புவீர்கள், கர்த்தருக்கென்று ஒரு வீடு கட்டுவீர்கள் என்று அன்று எரேமியா தீர்க்கதரிசி தமது புத்தகம் 31:9 கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. 70 முன்னர் அளிக்கப்பட்ட எருசலேமில் ஆலயம் இன்றி, சட்டங்கள் இன்றி, மனிதர்கள் மிருகங்கள் இன்றி வெறிச்சோடி கிடந்த எருசலேமில் ஒரு நாள் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கும் என்று எரேமியா தமது புத்தகம் 33:10-11 ஆகிய வசனங்களில் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுகின்றவர்களுக்கு வாழ்க்கை என்பது வெறிச்சோடுவது இல்லை என்பதை பரிசுத்த வேதம் தெரிவிக்கின்றது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29:11 வாசிக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று வசனம் கூறுகின்றது.
கிருபை என்றும் உள்ளது.
இந்நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரிவியுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.